भगवते वासुदेवाय
ओम नमो भगवते वासुदेवाय
ओम नमो भगवते वासुदेवाय भगवते वासुदेवाय Thank you very much everyone for coming here this evening.
மிக்க நன்றி இன்றைய மாலை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும்.
It is certainly testimony to India's great spiritual culture that even in the darkness of this Kali Yuga, people are still interested about how to see God.
இந்த இருள் சூழ்ந்த இந்த கலியுக காலகட்டத்தில் இந்திய கலாச்சாரத்தை வந்து இப்போ பார்க்கும் பொழுது இன்னைக்கு கூட மக்கள் வந்து கடவுளை எப்படி காண்பது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறத நம்ம வந்து பாராட்டக்கூடிய விஷயம்.
This indeed should be the very purpose of our life.
இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளா இருக்கணும்.
We go through many births.
நம்ம பல பிறவிகளை கடந்து செல்றோம்.
But only in the human birth can we even begin to think about God.
ஆனா இந்த மனித பிறவியில தான் நம்ம கடவுளை பத்தி சிந்திக்க தொடங்குறோம்.
The animals just like humans eat, sleep, mate and defend.
மனிதரை போனவே மிருகங்களும் சாப்பிடுறது, தூங்குறது, இனத்தை பெருக்கிறது, தன்னை பாதுகாத்துக்கிறது.
But they have no means to even think about who is God.
ஆனா அதற்கு வந்து கடவுள் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்ல.
Only humans can think like this.
மனிதர்களால மட்டும்தான் கடவுள் யாருன்றது தெரிஞ்சுக்க முடியும்.
ஆஹார நித்ரா பய மைதுனம் ச சமானமே தத் பசுபிய நாராணம் தர்மோ ஹிதேஷம் அதிகோ விசேஷம் தர்மே நஹி ந பசுபிய நாராணம். Want to give the translation?
சாப்பிட்றது, தூங்குறது, இனத்தை பெருக்கிறது, நம்மளை பாதுகாத்துக்கிறது, இந்த நான்கு செயல்களும் மனிதர்களிடையும் சரி மிருகங்களிடையும் சரி சமமாக இருக்கக்கூடியது. ஆனால் உண்மையான தர்மம் என்ன, நம்ம யார், நம்ம ஏன் பிறந்திருக்கோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து மனிதனால தான் முடியும், இது மிருகத்தால முடியாது. இதுதான் மனிதனுடைய ஒரு சிறப்பு அம்சம்.
So dharma is the special prerogative of human life.
So மனித பிறவியினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா தர்மம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறத பத்தி வாய்ப்பு அவனுக்கு இருக்கு.
And dharma ultimately means to know and serve God.
So தர்மம் இறுதியில என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கடவுள் யாருன்னு தெரிஞ்சுட்டு அவருடைய சேவையில ஈடுபடணும்.
சவாய் புங் சாங் பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே அஹைதுக்ய பிரதிஹதாய ஆத்மசு பிரசீததி.
இந்த மனித பிறவியினுடைய உயர்ந்த தர்மமானது என்ன அப்படின்னா அந்த அந்த உச்ச நிலையில இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய சேவையில் ஈடுபடுறது. அந்த சேவையானது எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம இடைவிடாம அந்த சேவையில் நம்ம ஈடுபடணும். அப்படிப்பட்ட சேவை இந்த ஆத்மாவுக்கு உன்னதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
So the highest dharma is to serve God.
So உயர்ந்த தர்மமானது என்ன அப்படின்னா பகவானுடைய சேவையில் ஈடுபடுறது.
The word given or the name given for God in the verse that I just quoted is adhokshaja.
So ipo na vandu oru slogatha merkol kaatina adula adhokshaja abindra vaarthai kurippa sollapattirukku.
There are many names for God.
கடவுளுக்கு பல நாமங்கள் இருக்கு.
Of which 1000 are very famous.
அதுல வந்து ஒரு 1000 நாமங்கள் மிகவும் பிரபலமானது.
They come in the Vishnu Sahasranama.
Vishnu Sahasranamathila anda peyargal sollapattirukku naamangal.
So one of the names in Vishnu Sahasranama is this name Adhokshaja.
So anda Vishnu Sahasranamathila varakkudiya oru naamam aanadhu inda Adhokshaja endra naamam.
It's not one of the very best known names.
மிகவும் பிரபலமான நாமங்கள் அது ஒரு நாமம் கிடையாது.
There are many names which are better known.
இன்னும் அதை விட பல நாமங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச நாமங்கள் இருக்கு.
யதா சச்ச
அது மாதிரி
கிருஷ்ணா நாராயண விஷ்ணு அனந்த கோவிந்த கோபிநாத் கோபால் மதுசூதன் யசோதநந்தன முகுந்த மாதவ இத்தியாதி.
அது மாதிரி கிருஷ்ணா நாராயணா கோவிந்தா
இட்ஸ் தி சேம் இன் டைம்
அதே நாமங்கள் தான்.
சோ அத ஹோக்ஷஜ இஸ் நாட் அ வெரி வெல் நோன் நேம் பட் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நேம்.
இந்த அதோக்ஷஜான்றது வந்து மிகவும் பிரபலமான நாமம் கிடையாது, ஆனால் அது வந்து ஒரு முக்கியமான நாமம்.
பிகாஸ் இட் மீன்ஸ் ஹி ஹூ இஸ் அபவ் த ரேஞ்ச் ஆஃப் அவர் சென்சுவல் பெர்செப்ஷன்.
நம்மளுடைய புலன்கள் புலன் நுகர்வோருக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கக்கூடியவர் அப்படின்றது அர்த்தம் கொள்ளணும்.
அத்ருஷ்யமான. Do you say that in Tamil? அத்ருஷ்யமான, it's a Sanskrit term. Not to be seen.
அவரை வந்து நம்ம நம்மளால எளிமையா அவரை பார்க்க முடியாது.
Then if he's not to be seen, then where is the question of seeing him? How to see God?
அவரை பார்க்க முடியாதுன்ற பட்சத்துல அப்ப எப்படி அவரை பார்க்கிறது?
Yeah, the other or another translation of this is that he is transcendent.
இதற்கு இன்னொரு ஒரு அர்த்தம் என்ன அப்படினா அவர் வந்து எல்லாத்தையும் கடந்து இருக்காருன்னு சொல்லப்படுது.
He is beyond the normal range of sense perception.
நம்மளுடைய புலன்களால கிரகிக்க கூடிய தலத்திலிருந்து மேல இருக்கார் அவர்.
Kunti Devi, we find in the Srimad Bhagavatam her beautiful prayers to Krishna.
ஸ்ரீமத் பாகவதத்தில் மிகவும் ஒரு அழகான பிரார்த்தனையை குந்தி தேவி முன்வைக்கிறாங்க.
She says, Namasyai purusham twadyam ishvaram prakritai param alaksham sarvabhutanam anta bahiravastitam. Do you know this? Can you get the translation? Yeah, it says that she offers her respects to the original person.
மூலமாக இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு தன்னுடைய நமஸ்காரங்கள் அவங்க தெரிவிக்கிறாங்க.
Who is the supreme controller?
அவரே உச்சமான கட்டுப்பாட்டாளர்.
And who is above the material energy?
அவர் இந்த பௌதிக தலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர்.
He is not visible to all the living beings.
எல்லா ஜீவாத்மாக்களாலையும் அவரை பார்க்க முடியாது.
Even though he is present inside and outside of everything.
இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார், அப்படி இருந்தும் அவங்களால அவரை பார்க்க முடியாது.
So here comes a question.
இங்கதான் கேள்வி எழுறது.
If we ask where is God, everyone will say God is everywhere.
நம்ம வந்து கடவுளை கேட்கணும், கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டோம் அப்படின்னா அதற்கான பதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்பாங்க.
God is within everything.
அவர் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காருன்னு சொல்லுவாங்க.
Everything is within him.
எல்லாமே அவருக்குள்ள இருக்கு.
So then if God is everywhere, why can't we see him?
So கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படினா நம்மளால ஏன் அவரை பார்க்க முடியல?
Many people ask us, can you show me God?
பல தடவை நிறைய பேர் கேக்குறாங்க, எனக்கு கடவுளை உங்களால காமிக்க முடியுமா?
And atheists will say, well if there is God, then why can't you show him to us?
இப்ப நாஸ்திகர்கள் கேட்பாங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அப்படினா அவரை எனக்கு காமி அப்படினு சொல்லி கேட்பாங்க.
We may also say to a scientist, can you show me electrons?
நம்ம வந்து ஒரு விஞ்ஞானிகளை கேட்போம், உங்களால வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த அணுக்களை காமிக்க முடியுமான்னு சொல்லி கேட்போம்.
You've all heard of electrons.
இந்த எலக்ட்ரான்ஸ்ன்ற இந்த அணுக்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு
நினைக்கிறேன். In the chemistry class, we learn about electrons. Electrons are everywhere.
The chemistry-ன்ற இந்த விஞ்ஞான வகுப்புல நம்ம வந்து இந்த எலக்ட்ரான்ஸ்ன்ற அணுக்களை பத்தி கேட்டிருப்போம்.
Is it not a
அது எல்லா இடத்துலயும் இருக்கு.
Everyone believes, everyone accepts that electrons are everywhere.
அதை உண்மைன்னு எல்லாரும் ஏத்துக்கிறோம், எல்லாரும் அதை நம்புறோம், அது வந்து உண்மைதான்றது எல்லாரும் ஏத்துக்கிறோம்.
Everyone agrees.
எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா?
Anyone disagrees?
யாராவது வந்து இது ஒத்துக்காம இருக்கீங்களா?
Okay, we all accept electrons are everywhere.
நீங்க எல்லாரும் ஒத்துக்கிறீங்க இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற இந்த அணுக்கள் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க.
Has anyone ever seen an electron?
யாராவது இந்த எலக்ட்ரான்ன்ற அணுவை பார்த்திருக்கீங்களா?
Then why do we accept that the electrons exist?
ஆனா நம்ம ஏன் ஏத்துக்கிறோம் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்றத ஏன் ஏத்துக்கிறோம்?
Even the scientists haven't seen.
விஞ்ஞானிகள் கூட பார்த்தது கிடையாது.
But they accept the existence of electrons on circumstantial evidence.
அவங்க வந்து சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு உண்மையை கொண்டு அவங்க வந்து எலக்ட்ரான்ஸ் என்ற அணுக்கள் இருக்குன்றதை ஏத்துக்கிறாங்க.
So in our position we may accept the existence of God on circumstantial evidence.
நம்மளுடைய சூழ்நிலையில் கடவுள் இருக்காருன்றத ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அந்த நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஏத்துப்போம்.
That God must exist, there must be an ultimate principle underlying everything.
இறுதியில ஒரு உண்மையான ஒரு கொள்கை, ஒரு இலக்கு வந்து இருக்கணும். அந்த ஒரு ஒரு கொள்கை தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கணும் அப்படின்றத நம்ம ஏத்துப்போம்.
Actually the real pramana, the best pramana, the best evidence is shastra pramana.
சிறந்த பிரமாணம் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்ட பிரமாணம்.
But in these days of doubtfulness and skepticism, people don't accept shastra pramana as they should do.
சந்தேகம் நிறைந்த இந்த காலகட்டத்தில், குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சாஸ்திரத்தை யாருமே ஏத்துக்கிறது கிடையாது. ஆனால் உண்மையிலேயே அந்த சாஸ்திரத்தை நம்ம ஏத்துக்கணும்.
Shastra teaches us that we can see God.
சாஸ்திரம் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னா நம்மளால கடவுளை பார்க்க முடியும்.
But it might not be immediate.
ஆனால் உடனடியாக பார்க்க முடியாம இருக்கலாம்.
பஹுநாம் ஜன்மநாமாந்தே ஜானவாங் மாங் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. After many, many births of searching for God, someone may come to understand who God is.
பல பல பிறவிகளுக்கு பிறகு கடவுள் யாருன்றத தேடின் இருக்கக்கூடியவன் ஒரு கால ஒரு நிலையில கடவுள் யாருன்றதை தெரிஞ்சுப்பான்.
That is Krishna Vasudeva.
அதுதான் கிருஷ்ணர், வாசுதேவர்.
வாசுதேவ மீன்ஸ் ஹூ எக்ஸிஸ்ட்ஸ் எவ்ரிவேர்.
வாசுதேவன்றவர் யார் அப்படின்னா அவர் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார்.
அண்ட் ஆல்சோ மீன்ஸ் தி சன் ஆஃப் வாசுதேவ்.
அவர் வாசுதேவருடைய புதல்வனும் கூட.
சோ திஸ் இஸ் சம்திங் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
இத புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு மிகவும் கடினமா இருக்கு.
How can he who exists everywhere also be a particular person?
எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடியவர் அவர் எப்படி ஒரு குறிப்பிட்ட நபரா இருக்க முடியும்?
So samahatma sudurlaba, it's very difficult to find anyone who can understand this.
இந்த மாதிரி ஒரு சரியான மனப்பான்மையில புரிஞ்சிக்கக்கூடிய நபரை பார்க்கிறது மிகவும் அரிதானது.
It's difficult to find anyone who can understand this because there is a qualification required to see God.
இந்த மாதிரியான ஒரு உண்மையை புரிஞ்சிக்கக்கூடிய நபர்கள் மிகவும் அரிதானவர்கள். ஏன் அப்படின்னா கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட தகுதி தேவை.
Now there's also a qualification to understand the existence of electrons, just to give a mundane example.
அதே மாதிரி இப்ப இந்த பௌதிக தளத்துல ஒரு உதாரணம் கொடுத்தேன். இந்த எலக்ட்ரான்ஸ் அந்த சிறிய அணுவாக இருக்கக்கூடியதை வந்து யாராவது ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு தகுதி தேவை.
We all believe in the existence of electrons.
நம்ம எல்லாரும் இந்த சிறிய அணுவாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து நம்புறோம்.
Does anyone here know the scientific proof for the existence of electrons?
யாருக்காவது விஞ்ஞான பூர்வத்துல ஆதாரம் இருக்கா அது வந்து இந்த எலக்ட்ரான்ஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி?
We probably all learned it in chemistry class, but like everything else we forgot it.
நம்மளுடைய chemistry விஞ்ஞான
everything else that we learned at school we forgot it.
கெமிஸ்ட்ரி என்ற விஞ்ஞான வகுப்புல இதை நம்ம வந்து படிக்கிறோம். அதை படிச்ச பிறகு அப்புறம் மறந்துடுறோம். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல படிச்ச எல்லாத்தையும் நம்ம கொஞ்ச காலகட்டத்துக்கு பிறகு எல்லாத்தையும் மறந்து போயிடுறோம்.
Well basically we accept it on faith that scientists say so, so they're probably right.
நம்ம வந்து அடிப்படையில விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இதை நம்ம வந்து ஏத்துக்கிறோம். ஏத்துட்டு அது சரியா தான் இருக்கணும்ன்றதையும் நம்புறோம்.
But there is a process to understand.
ஆனா புரிஞ்சிக்கிறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு.
If I challenge a scientist that, oh, you say electrons exist, show me. I don't believe in electrons.
இப்போ நான் வந்து ஒரு விஞ்ஞானி கிட்ட சவால் இடலாம். நீ வந்து இந்த எலக்ட்ரான்ற சின்ன அணுக்கள் இருக்குன்னு சொல்ற, காமி எனக்கு, காமி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா
the scientist will say, yes, I can explain to you, but you have to be ready to listen and you have to understand the methodology.
அப்போ அந்த விஞ்ஞானி சொல்லுவார், சரி நான் உனக்கு விளக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், நீ வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும், அதற்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, அந்த வழிமுறையை நீ புரிஞ்சுன்னு பின்பற்றதுக்கு முயற்சி பண்ணும்.
So in the matter of understanding and seeing God, in the beginning we have to have some faith that it is possible to do so.
அதே மாதிரி நம்ம கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறையிலையும் ஒரு வழிமுறை இருக்கு, அந்த வழிமுறையை ஏத்துட்டு அத வழிமுறையை பின்பற்றுவதற்கு நம்ம தயாரா இருக்கணும்.
If we go in the science class, if the child goes in the science class at school and the teacher says that today we're going to teach you about electrons, and the child says, "Huh, what electrons? I don't believe there's anything such thing as electrons. You're just bluffing." Then how can the teacher teach anything?
இப்ப ஒரு ஆசிரியர் ஒரு விஞ்ஞான வகுப்பறைக்கு வரார், வந்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட இந்த எலக்ட்ரான்ஸ்ன்ற சின்ன அணுக்களை பத்தி விளக்கறதுக்கு தயாரா இருக்கார். அப்ப ஒரு மாணவன் சொல்றான், ஆஹ் நீ எல்லாம் சும்மா ஏமாத்தின்னு இருக்கீங்க, இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ்ல சின்ன அணுக்கள்லாம் எதுவும் கிடையாது, நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னா, அப்படி அந்த மாணவன் பேசினா அப்படின்னா அந்த ஆசிரியரால எப்படி விளக்க முடியும்?
If from the beginning we are not willing to accept that there could be such a thing,
ஆரம்பத்திலேயே நம்ம அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னா அப்ப எப்படி நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும்?
And if at every step we challenge the teacher, then we cannot learn anything.
ஒவ்வொரு அடியிலையும் நம்ம அந்த ஆசிரியரை எதிர்த்து சவால் இட்டோம் அப்படின்னா நம்மளால எதையுமே புரிஞ்சுக்க முடியாது.
So it's similarly in understanding Bhagavat Tattva Vijnanam. This phrase comes in the Bhagavatam, Srimad Bhagavatam. Similarly in understanding the science of God.
அதே மாதிரி பகவத் தத்துவ விஞ்ஞானம், பகவானை புரிஞ்சுகிற விஞ்ஞானம் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு.
There are plenty of seats up here, by the way, here at the front.
முன் பக்கத்துல நிறைய சீட் வந்து காலியா இருக்கு, என்னங்க முன்னாடி வரலாம்.
Now we may accept that, well, electrons exist, the scientists say so, the scientists seem to know what they're talking about.
நம்ம வந்து இந்த எலக்ட்ரான்ஸ்ன்ற சின்ன அணுக்களை வந்து விஞ்ஞானிகள் இத பத்தி சொல்றாங்க அப்படிங்கற அடிப்படையில் அதை நம்ம வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கலாம்.
But we might be doubtful that, well, do the religionists know what they're talking about?
ஆனா இந்த சமயத்தை சார்ந்தவங்க பேசக்கூடிய விஷயங்கள் அவங்க என்ன பேசுறாங்க தெரிஞ்சுதான் பேசுறாங்களான்றது நம்மளுக்கு சந்தேகமா இருக்கும்.
There are so many different religions and they seem to be fighting with each other.
பல மதங்கள் இருக்கு, அந்த மதம் சார்ந்த நபர்கள் எல்லாரும் ஒருத்தர் சண்டை போட்டு இருக்காங்க.
One religion says, no, God is like this.
ஒரு மதத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க கடவுள் இப்படிப்பட்டவர் அப்படின்றாங்க.
And another religion says, no, God is like this.
இன்னொரு மதத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க கடவுள் இப்படிதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
And another religion says, no, God is like this.
இன்னொரு மதத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க இல்ல கடவுள் இப்படிதான் இருக்காரு அப்படின்றாங்க.
So it may appear that none of them know what they're talking about, and maybe there's no such thing as God at all.
நமக்கு பார்க்கிறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி கடவுள்ன்றது வந்து இந்த மாதிரி எல்லாம் கடவுள் இருக்கவே மாட்டார், ஒருவேளை கடவுள்னு ஒருத்தர் கடவே கிடையாதுன்ற முடிவு கூட நம்ம வரலாம்.
Just like the five blind children have five different opinions as to what an elephant is.
எப்படி இந்த ஐந்து மாணவர்கள் அவங்க வந்து அவங்க ஐந்து பேருக்கும் ஐந்து விதமான கருத்து இருந்தது யானை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி.
So if they hadn't met their teacher who had clarified the point and they walked off and someone met them and said, well, what are you doing?
அவங்க வந்து அந்த அவங்களுடைய ஆசிரியருடைய விளக்கத்தை கேட்காம அவங்க வந்து அப்படியே நடந்து போயிருந்தாங்க அப்படின்னா போற வழியில யாரோ ஒருத்தர் அவங்களை பார்த்து கேட்கறாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க.
All you blind children are arguing among yourselves.
நீங்க கூடர்களாக இருக்கக்கூடிய இந்த ஐந்து மாணவர்களும் ஒருத்தர் ஒருத்தர் நீங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க.
And they said, yeah, well, we all touched an elephant.
நாங்க எல்லாரும் ஒரு யானையை தொட்டோம்.
And the person who is asking them, he's also never seen an elephant.
அந்த யானையை பத்தி அந்த கேள்வியை கேட்கக்கூடிய நபர் அவரும் யானையை பார்த்ததே இல்லைன்னு வச்சுப்போம்.
So the person asked them, elephant, what's that? Yani, what is that?
யானைனா என்ன அப்படின்னு அவன்
கேட்கிறான். And one of them says, well, an elephant is just like a snake.
ஒருத்தர் சொல்றான் யானை வந்து ஒரு பாம்பு அப்படிங்கிறான்.
Another one says, no, 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 an elephant is just like a wall.
இல்ல இல்ல யானை வந்து ஒரு சுவர் மாதிரி இருக்கும் அப்படிங்கறான்.
Another one says, no, 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 an elephant is just like a pillar.
இன்னொருத்த சொல்றான், இல்ல 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 யானை வந்து ஒரு தூண் மாதிரி இருக்கும் அப்படிங்கறான்.
Another one says, are these people, they're just talking all rubbish. The elephant, it's just like a hand fan.
அவன் இன்னொரு பையன் சொல்றான், இவங்க எல்லாம் அப்படியே அவத்தமா பேசிட்டு இருக்காங்க, அது வந்து ஒரு கைவிசிறி அப்படிங்கறான்.
And someone else says, don't listen to them. I know. I personally got caught hold of the elephant and it's just like a thick rope.
உன்னர்த்த சொல்றான், இது பாருங்க, நான் வந்து அந்த யானையை வந்து யானையோட பிடிச்சிருக்கேன், அது வந்து ஒரு நல்ல ஒரு கனமான கயிறாட்டம் இருக்கும், அவ்வளவுதான்.
And the person listening to them says, these people, they're just a bunch of nutcases.
அந்த இதெல்லாம் கேட்ட நபர் வந்து நினைக்கிறார், இது இவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு விதமான பைத்தியம் தான் அப்படின்னு நினைக்கிறார்.
They're all arguing.
அவங்க எல்லாரும் வாதம் செஞ்சிட்டு இருக்காங்க.
And they all have different opinions of what an elephant is like.
அவங்க எல்லாருக்கும் யானையை பத்தின பல்வேறு கருத்துக்கள் இருக்கு.
But actually there's no such thing as an elephant, otherwise why would people have different opinions?
உண்மையில சொல்லணும் அப்படின்னா யானைன்னு எதுவுமே கிடையாது. அப்படி யானைன்னு ஒன்று இருந்தது அப்படின்னா இவங்க எல்லாம் எதற்கு பேறு விதமான கருத்தை சொல்லணும்?
So in the same way, some people conclude that because different people say different things about God, therefore no one really knows anything.
அது மாதிரி சில பேர் என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, பல நபர்கள் கடவுளை பத்தி பல கருத்துக்களை சொல்றாங்க, அதனால கடவுள்னு வந்து ஒருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறாங்க.
And the very fact that they're all arguing with each other means that there can't really be any God at all.
அவங்க வாதம் பண்ற விதத்தை பார்க்கறது விதத்து மூலமாவே நம்ம புரிஞ்சுக்கலாம், கடவுள்னு வந்து யாரும் கிடையாது அப்படின்னு.
However, because people are confused about something doesn't mean that that entity does not exist.
இப்போ அந்த பல்வேறுபட்ட நபர்கள் ஒரு ஒரு வஸ்துவை பத்தி குழம்பி இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாது.
Even though we are very tiny little beings with very limited intelligence,
namba vande kurugiya buddhisalithanathoda irakkudiya oru siru jeevangalaga irundalum kuda,
with the very limited intelligence we have, we can understand that underlying this whole cosmic manifestation there must be some reason, there must be some purpose.
ஒரு எல்லைக்கு உட்பட்ட புத்திசாலித்தனத்தோட நம்ம இருந்தாலுமே கூட ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த பிரபஞ்சத்துக்கு பின்னாடி உருவானதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும்.
We are all living beings.
நம்ம எல்லாரும் உயிர் வாழிகள்.
We all live our life with purpose.
நம்ம எல்லாரும் ஒரு காரணத்துக்கோசம் தான் வாழ்க்கை நடத்துறோம்.
Most of us don't have a very elevated purpose.
நிறைய பேருக்கு வந்து உயர்ந்த குறிக்கோள் இல்லாம இருக்கலாம்.
But we try to get food and clothing and shelter for our families.
ஆனா நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம வந்து உணவு, தஞ்சம், இருக்க இடம், அது மாதிரி எல்லாமே நம்ம கொடுக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கோம்.
We have purpose in all our activities.
நம்மளுடைய செயல்கள்ல நம்மளுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு.
So the very existence of the universe, which scientists study is going on in a very ordered manner, suggests or points to the fact that there is a supreme being who orders everything.
இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தை பத்தி விஞ்ஞானிகளும் படிக்கிறாங்க, இந்த பிரபஞ்சம் இயங்குறது எல்லாமே ஒரு சரியான ஒரு கோணத்துல ஒரு ஒருங்கிணைந்து எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அதன் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், இந்த உலகம் வந்து ஒரு உச்சமான ஒரு நபரால கட்டுப்படுத்தப்படுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
In other words, God.
இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அதான் கடவுள்.
Then why can't we see God?
அப்ப ஏன் நம்மளால கடவுளை பார்க்க முடியல?
Well, why can't we see electrons?
ஏன் நம்மளால அந்த எலக்ட்ரான்ற சின்ன அணுக்களை பார்க்க முடியல?
And seeing God, it's not just a matter of learning.
கடவுளை வந்து பார்க்கிறதுன்றது வெறுமனே கத்துக்கிறதுன்றது மட்டும் கிடையாது.
When we learn about electrons, we can understand how electrons exist.
நம்ம வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் பத்தி நம்ம கத்துக்கும் பொழுது அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
So we may think, well, if I read Bhagavad Gita or some scripture, then I can learn how God exists.
நான் வந்து பகவத்கீதை இல்லை அது போன்ற ஏதாவது நூலை படித்தேன் அப்படின்னா கடவுள் எப்படி இருப்பார் எப்படி இருக்கார் அப்படின்றத பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம நினைக்கலாம்.
பட் ஃபர்தர் குவாலிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ நீடட்.
அதற்கு மேலேயும் சில தகுதிகள் நம்மளுக்கு தேவை.
பிகாஸ் காட் மீன்ஸ் தி சூப்ரீம் பியூர்.
ஏன்னா கடவுள்னு சொன்னா அவர் தான் உச்சமான நிலையில் இருக்கக்கூடிய தூய்மையானவர்.
Pure means no kaam, krodh, lobh, moha, mada, matsarya, no material desire, no material anger, no greed, no illusion, no envy, no pride.
தூய்மையானவர்னு சொன்னா அவருக்கு வந்து கோபம் கிடையாது, காமம் கிடையாது, பேராசை கிடையாது, பொறாமை கிடையாது, மயங்கிய நிலை கிடையாது, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர் அவர்.
Or in short, God has no material desire, no material motive.
இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடவுளுக்கு பௌதிகமான எந்த விதமான ஆசைகளும் கிடையாது, அவருக்கு எந்த விதமான பௌதிக உள்நோக்கங்களும் அவர் கிடையாது.
Now some philosophers conclude that well obviously God is pure, he doesn't have any material motive.
கடவுள் வந்து தூய்மையானவர், அதனால அவருக்கு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம்.
Therefore he is not a person as such.
அதனால அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் கிடையாது.
And we can't see God because God is simply an all pervasive existence.
நம்மால கடவுள பார்க்க முடியாது, ஏனா கடவுள் எங்கேயும் பரவி இருக்க கூடியவர் ஒருத்தர் அவர்.
So this is where we have to accept knowledge from Shastra.
நம்ம வந்து இந்த கட்டாயத்துல தான் சாஸ்திரத்தினுடைய ஞானத்தை சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும்.
First of all, to understand God, we ourselves have to be pure like him.
நம்ம கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடவுளை போலயே நம்மளும் தூய்மையானவரா இருக்கணும்.
If we have material desires, then we cannot understand God, let alone much less see him.
நம்ம ஜட ரீதியான ஆசைகளை கொண்டிருந்தோம் அப்படின்னா நம்மளால கடவுளை யாருன்றதை அறிய முடியாது.
Knowledge of God is given in Shastra, scripture.
கடவுளை பத்தின ஞானம் சாஸ்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
But to understand Shastra is not simply a matter of learning Sanskrit.
சாஸ்திரத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படினா வெறுமனே சமஸ்கிருதத்தை தெரிஞ்சிக்கிறதன் மூலமா புரிஞ்சிக்க முடியாது.
One has to be pure in heart also.
ஒருத்தர் ஹிருதயபூர்வமா தூய்மையானவரா இருக்கணும்.
And one has to be guided by a competent teacher.
அது மட்டும் இல்ல, ஒருத்தர் ஒரு தகுதி பெற்ற ஒரு ஆசிரியர் மூலமா வழிநடத்தப்படணும்.
Just like the boys, when they were told by the teacher what is an elephant, then they could understand.
இந்த மாணவர்கள் மாதிரி ஆசிரியர் வந்து விளக்கினர், அந்த யானை எப்படி இருக்குன்றத கேட்ட பிறகு அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது.
To see God, we have to be trained how to do so.
கடவுளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதற்கான பயிற்சியை ஏத்துக்கணும்.
We have to be trained how to live a pure life so that we can begin to appreciate God.
நம்ம வந்து தூய்மையான வாழ்க்கையை எப்படி நடத்துறது அப்படின்றத பத்தின பயிற்சியை எடுத்துக்கணும். அப்ப எடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறையை நம்ம தொடங்கலாம்.
This is stated by Lord Krishna in Bhagavad Gita.
இத வந்து பகவத்கீதை கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார்.
தத்விதி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேயானம் ஞானேன தத்வ தர்ஷனஹ.
கிருஷ்ண சொல்றார், மிகவும் பணிவோடையும் ஸ்ரத்தையோடையும் நம்ம வந்து ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவை அணுகணும். அவங்களுக்கு சேவை செய்யறதின் மூலமாக, சரியான கேள்விகளை கேட்கறதின் மூலமாக இந்த உண்மை என்னன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும்.
Now we're discussing about seeing God.
நம்ம வந்து இப்போ கடவுளை பார்க்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம்.
This verse says that we should approach someone who is in knowledge, who is tattva darshi, who has seen the ultimate principle.
தத்துவ தர்சிகளாக இருக்கக்கூடியவங்க, இறுதியான இலக்கு, இறுதியான உண்மை என்னன்றதை பத்தி அறிந்திருக்க கூடியவர்கள்.
Those who see can guide those of us who cannot see.
யார் வந்து பார்த்துருக்காங்களோ, உண்மை என்னன்றத பார்த்துருக்காங்களோ, அவங்களால உண்மையை பார்க்காதவங்கள வழிநடத்த முடியும்.
We are enjoined to see through the eye of Shastra.
நம்ம வந்து சாஸ்திரம்ன்ற கண்களை கொண்டு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்ம பயிற்சி எடுக்கணும்.
Shastra is the knowledge given by God to help us to understand him.
சாஸ்திரத்துல வந்து கடவுள் யார் அப்படின்றத பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கான ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு.
Otherwise if we try to understand through our senses which are inhibited by kaam krodh lobh moha mada matsarya then we cannot see God.
நம்மளுடைய புலன்கள் காமம் கோபம் பேராசை பொறாமை மயக்கம் இதனால கலப்பணம் அடைஞ்சிருக்கு. இது அந்த புலன்களை கொண்டு நம்ம கடவுளை பார்க்கணும்னு முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளால முடியாது.
So it is a very great endeavor.
அதனால இது ஒரு பெரிய முயற்சி.
Which we should take up in this human form of life.
இந்த மனித பிறவியில இந்த முயற்சியில நம்ம ஈடுபட்டாகணும்.
To see God, we have to be very sincere.
கடவுளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம நேர்மையானவனா இருக்கணும்.
We have to be fixed on this undertaking.
இந்த முயற்சியில நம்ம உறுதியோட இருக்கணும்.
வியவசாய ஆத்மிகா புத்தே ஏகேஹா குருநந்தன பஹுசாகஹி அனந்தஸ்ச புத்தயோ வியவசாயினாம்.
நம்ம வந்து இந்த முயற்சியில சரியா ஒருங்கிணைந்து நம்ம முயற்சி ஈடுபடணும். நம்மளுடைய அறிவானது பலதரப்பட்ட வழியில வந்து அதை திசை திருப்ப கூடாது.
We have to have one pointed fixation.
சோ நம்ம வந்து அந்த நம்மளுடைய இலக்கு வந்து ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல இருக்கணும்.
For instance, if we like to see what's on television, then we're not going to see God.
நம்ம வந்து இப்போ நம்மளுடைய தொலைக்காட்சி பெட்டியில் என்ன நடக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா அப்ப நம்மளால கடவுள் யாருன்றதை பார்க்க முடியாது.
We might not be surprised if we go to a cave in the Himalayas searching out a yogi and we find the yogi in the cave with his TV watching the test match.
நம்ம வந்து ஒரு பெரிய மலையில இருக்கக்கூடிய குகையில வந்து ஒரு பெரிய யோகி வந்து இருக்கிறத பாக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ற பாக்கிறதுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த குகையில உட்காந்துட்டு ஒரு ஒரு கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் நடக்கிறத வந்து அவர் வந்து அதை பார்த்துட்டு இருக்காரு அங்க உட்காந்துட்டு.
Say, don't disturb the yogi. We call in the cave, is the yogi there? Yeah, don't disturb me. So you think, don't disturb me, he's in meditation. Don't disturb him, he's watching the test match.
அவர் சொல்றேன் யோகி வந்து அங்க வந்து தியானத்துல இருக்காரு அவர் தொந்தரவு பண்ணாதீங்க. ஆமா ஆமா யோகி வந்து கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு அவர் தொந்தரவு பண்ணக்கூடாது.
Actually, traveling around India, we go to many ashrams and we find practically every ashram there's a TV.
நாங்க வந்து பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் அங்க வந்து பாக்குறோம் பல ஆசிரமங்கள்ல எல்லா ஆசிரமத்திலயும் ஒரு டிவி இருக்கு.
That means no spiritual life.
அப்படினா என்ன ஆன்மீக வாழ்க்கைன்றது எதுவுமே அங்க இல்லன்னு அர்த்தம்.
To find God, we have to be so eager that we have no other interest.
நம்ம கடவுள் யாருன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு அந்த அளவுக்கு ஆவல் கொண்டிருக்கணும். மற்ற எந்த விஷயத்து மேலையும் விருப்பம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு.
The great example is Dhruva Maharaj.
இப்போ நம்ம வந்து த்ருவ மகாராஜ உதாரணமா எடுத்துக்கலாம்.
He wanted to find, where is Vishnu? Where is Vishnu?
விஷ்ணு எங்க இருக்கார் விஷ்ணு எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆவலோட இருந்தார்.
His mother said, well, I'm not really sure.
அவங்க அம்மா சொன்னாங்க என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது எங்க இருக்காருன்னு.
But the yogis, they go to the forest to try to see him, so I suppose he must be in the forest.
ஆன யோகிகள் எல்லாம் வந்து காட்டுக்கு போறாங்க அங்க போய் அவரை தேடுறாங்க அதனால அவர் காட்டுல இருப்பார்னு நினைக்கிறேன்.
So Dhruva Maharaj went to the forest of Mahavan, Vrindavan.
விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய காட்டு இருக்கு த்ருவ மகாராஜ் சென்றார்.
And his guru Narad came to him.
அவருடைய குரு நாரதர் அந்த இடத்துக்கு வந்தார்.
And Narada gave him a process of severe meditation and austerity.
நாரதர் வந்து மிகவும் தீவிரமான தியானத்தில் ஈடுபடுற வழிமுறையும் கடினமான விரதங்களை கடைபிடிக்கிறதையும் அவருக்கு சொல்லி கொடுத்தார்.
So that within 6 months he was completely fixed in meditation on Vishnu.
6 மாசத்துக்கு விஷ்ணுவின் மேல அவர் உறுதியோட தியானத்தில் ஈடுபட்டார்.
And he had stopped eating, sleeping, drinking, and even breathing.
அவர் சாப்பிறது தூங்குறது குடிக்கிறது மற்றும் அதுக்கப்புறம் மூச்சு விடுறது அது எல்லாத்தையுமே நிறுத்திட்டார்.
And then Vishnu showed himself to Dhruva.
விஷ்ணு வந்து அதற்கு பிறகு த்ருவ மகாராஜருக்கு தன்னை வெளிப்படுத்தினார்.
So this kind of determination is required in yoga if we are to see God.
இந்த மாதிரியான ஒரு உறுதி யோகத்தை பயிற்சி பண்ணா தேவை. அதன் மூலமாக கடவுளை நம்மளால பார்க்க முடியும்.
Yeah, anyone who wants to sign up for this yoga process, they can see us afterwards.
இந்த யோகா யோகா பயிற்சி வழிமுறைக்கோசரம் யாராவது நீங்கள் வந்து அதை கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த உபன்யாசத்துக்கு பிறகு நீங்கள் எங்களை சந்திக்கலாம்.
And you can learn how to, we'll immediately put you on a course so that you stop eating, sleeping, drinking and breathing.
நாங்கள் வந்து ஒரு பயிற்சி முகாமத்துக்கு உங்களை வந்து சேர்த்து விடுவோம். அந்த பயிற்சி முகாம் அந்த பயிற்சி முகாமில் நீங்கள் வந்து சாப்பிட்றது, தூங்குறது, குடிக்கிறது, ஓய்வெடுக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் உடனடியாக அதை நிறுத்திடுவீங்க.
And we might find it very difficult because the mosquitoes will be biting us as we're meditating.
ஆனா அந்த பயிற்சி முகாத பயிற்சியை நம்ம வந்து பின்பற்றுவதற்கு மிகவும் கடினமா இருக்கும். ஏன்னா கொசுவெல்லாம் நம்மள கடிச்சிட்டு இருக்கும் அந்த சமயத்துல.
Even if you can give up breathing, still your meditation will be disturbed by the mosquitoes.
நீங்க வந்து மூச்சு விடுறத கூட நிறுத்திடலாம். ஆனா அந்த கொசுவுடைய தொல்லையினால உங்களுடைய யோகா பயிற்சி தடை செய்யப்படும்.
So let's be realistic. In Kali Yuga, we can't do this kind of severe austerity.
அதனால நம்ம உண்மை நிலவரம் என்னன்றதை புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். கலி யுகத்துல தீவிரமான விரதங்கள் எல்லாம் பயிற்சி பண்றதுன்றது மிகவும் கடினமானது.
Fortunately, Bhagavan has come in this Kali Yuga as Sri Krishna Chaitanya Mahaprabhu.
அதிர்ஷ்டவசமாக பகவான் இந்த கலியுகத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரிச்சிருக்கார்.
And he's given us a process in which even in this condemned Kali Yuga we can easily see God.
இந்த மிகவும் மோசமான இந்த கலியுகத்துல அவர் ஒரு சிறந்த வழிமுறையை கொடுத்திருக்கார். அந்த வழிமுறையை பின்பற்றுவதன் மூலமாக நம்மளால கடவுள் யாருன்றத பார்க்க முடியும்.
Actually, we have to see God through our ears.
உண்மையில நாம சொல்றோம் அப்படினா கடவுளை வந்து நம்மளுடைய காதுகளால தான் பார்க்க முடியும்.
That might sound very strange.
இது கேக்கிறதுக்கு வினோதமா இருக்கலாம்.
But the Bhagavatam states, "Shuteekshita patha, the path of seeing by hearing."
நம்ம பாகவதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது அப்படினா கேட்கிறதின் மூலமா பார்க்க முடியும்ன்ற பாதையை பின்பற்றுவதன் மூலமாக.
In other words, on the path of seeing God, we have first of all have to hear about it.
இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படினா கடவுளை காணக்கூடிய அந்த வழிமுறையை தொடங்கும் பொழுது முதல்ல நம்ம கேட்க ஆரம்பிக்கணும் அவரை பத்தி.
Actually that's true about any abstract or complex subject.
எந்த விதமான ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு சமாச்சாரமா இருக்கட்டும், அதை பத்தி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அதை பத்தி கேட்க ஆரம்பிக்கணும்.
Just like if we are to understand about electrons, we have to hear from the professor.
இப்போ வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் சின்ன அணுக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பேராசிரியர்கிட்ட இருந்து அதை பத்தி கேட்கணும்.
So if we are to understand God and see God first, we have to hear about him.
அதே மாதிரி நம்ம கடவுளை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடவுளை பத்தி நம்ம கேட்க ஆரம்பிக்கணும்.
When Krishna, who is Bhagavan, the Supreme Personality of Godhead, was present here in this sacred land of Bharata 5000 years ago, So many people saw him, but not everyone recognized this is God.
புருஷோத்தமராகிய முழுவதர் கடவுளான பகவான் கிருஷ்ணர் அவர் இந்த பாரத பூமியில வந்து அவர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினார். அப்ப அப்படி அவர் இருந்தபோது நிறைய பேர் அவரை பார்த்தாங்க. ஆனா நிறைய பேரால அவரை வந்து அவர் தான் பரம புருஷர் பகவான் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியல.
Only the devotees who had knowledge of him and love for him could understand that this is Bhagavan.
பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவரை பத்தின அவரை பத்தின பரிபூர்ணமான ஞானம் அவங்களுக்கு இருந்தது. அவங்களால மட்டும்தான் இது பகவான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது.
So even if we were to see God directly in front of him, we would not recognize him unless we had acquired the requisite qualification.
அப்படியே நம்ம முன்னாடி கடவுள் தோன்றினா கூட அவரை வந்து நம்ம நேர பார்த்தா கூட அவர் தான் கடவுள் நம்மளால அங்கீகரிக்க முடியாது. ஏன்னா அந்த கடவுளை பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட தகுதி தேவை.
So in Kali Yuga, Chaitanya Mahaprabhu gives us a shortcut, a very easy qualification.
இந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு ஒரு சிறிய ஒரு குறுக்கு வழியை கொடுக்கிறார் எப்படி கடவுளை நம்ம பார்க்கிறதுன்றதுக்கு.
That we should hear the message of Godhead through Bhagavad Gita and Srimad Bhagavatam.
நம்ம வந்து பகவானுடைய உபதேசங்களான இந்த பகவத்கீதை பிறகு ஸ்ரீமத் பாகவதம் இதெல்லாம் நம்ம கேட்கணும்.
And we should chant the names of God and hear that through our ears.
நம்ம வந்து பகவானுடைய திருநாமங்களை உச்சாரணம் செய்யணும். நம்மளுடைய காதுகளை கொண்டு அதை கேட்கணும்.
There are many names of God.
பகவானுக்கு பல நாமங்கள் இருக்கு.
I mentioned a few of them at the beginning of this talk.
நான் இந்த உபன்யாசத்தினுடைய தொடக்கத்துல சில நாமங்கள் சொன்னேன்.
All the names are included in the Maha Mantra which Chaitanya Mahaprabhu specially emphasized.
Inda ella naamangalum inda Chaitanya Mahaprabhu parindurichcha inda Maha Mantra ta ulladangi irukku.
Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Well, we may think, well, it's just a sound.
நம்ம நினைப்போம் இது வெறும் ஒரு சப்தம் தான் நினைப்போம்.
But this is not a normal sound.
ஆனா இது வந்து ஒரு சாதாரணமான சப்தம் கிடையாது.
This sound is transcendental sound.
இந்த ஒலி அதிர்வு வந்து ஒரு திவ்யமான ஒலி அதிர்வு.
It is the sound of the names of the Supreme Personality of Godhead.
சோ இந்த ஒலி அதிர்வானது இந்த புருஷோத்தமராகிய முழுவர் கடவுளான கடவுளுடைய ஒரு திருநாமம்.
And the actual effect of chanting these names with faith is that one advances on the path of seeing God.
முழு நம்பிக்கையோடு இந்த பகவானுடைய திருநாமத்தை யார் ஒருவர் எவர் ஒருவர் உச்சாரணம் செய்கிறாரோ அவர் கடவுளை காணும் வழியில முன்னேற்றத்தை அடைகிறார்.
Now, one essential point on the path of seeing God.
கடவுளை காணும் வழியில ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கு.
Which is taught by the great acharyas.
உயர்ந்த ஆச்சாரியர்கள் வந்து இந்த இந்த குறிப்பு என்னன்றத சொல்லி கொடுத்திருக்காங்க.
Is that if we want to see God, we should stop wanting to see God.
நம்ம கடவுளை பார்க்கணும் அப்படின்னு நம்ம அந்த முயற்சியில் ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மளா கடவுளை பார்க்க கூடாது.
And we should think how to serve God.
நம்ம கடவுளுக்கு எப்படி சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும்.
Duryodhana, he wanted to see God, he wanted to see Krishna.
Duryodhanan kadavala vandu paakkaradhukku muyarchi panna, avan Krishna ra paakka muyarchi panna.
But his motive was not to serve Krishna.
Ana avanudaiya ullokam vandu Krishna ku seva pananum illa.
Whereas the Pandavas, because their motive was to serve Krishna and love Krishna, so Krishna was always with them.
ஆனால் பாண்டவர்களுக்கு வந்து எப்பயுமே கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், கிருஷ்ணர் மேலே நம்ம பிரேமையை வெளிப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுனால கிருஷ்ணர் எப்பயுமே அவங்களோட இருந்தார்.
So naturally the devotee wants to see Krishna out of love.
இயற்கையாகவே ஒரு பக்தன் வந்து பகவான் மேலே இருக்கக்கூடிய பிரேமையினால அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கான்.
But love means service. We should want to serve God.
பிரேமை அப்படின்னு சொன்னாலே பகவானுக்கு சேவை பண்றது.
So instead of thinking, let me see God for my own pleasure, we should think, let me serve him for his pleasure.
என்னுடைய சொந்த இன்பத்துக்கோசரம் நான் கடவுளை பார்க்கணும்ன்ற எண்ணத்தை நம்ம வந்து மாத்தி அவருடைய பகவானுடைய திருப்திக்கோசரம் அவருக்கு நான் சேவை பண்ணணும் என்னன்ற எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும்.
And if we do so, he will naturally be pleased to show himself to us.
அந்த மாதிரி நம்ம அவருடைய சேவையில் ஈடுபட்டோம் அப்படின்னா அவர் திருப்தி அடைந்து தன்னை அவரையே நம்மளுக்கு வெளிப்படுத்துவார்.
But a devotee does not demand, God, come show yourself to me.
ஆனா ஒரு பக்தன் வந்து கடவுள்கிட்ட நிபந்தனை இடறது இல்ல. எனக்கு நீங்க முன்னாடி தோன்றுங்க, ஏனா உங்களுக்கு நீங்க எனக்கு காமிங்க அப்படினு சொல்லி அவன் கேக்குறது இல்ல.
Rather he is the very humble servant of Krishna.
ஆனா அவன் வந்து ஒரு பணிவான சேவகனா இருக்கான் எப்பயுமே.
And he knows that Krishna, although he's so powerful, he's so mighty, he's also so kind that Krishna is satisfied with even a little service if rendered sincerely by his devotee.
And the bhaktanukku theriyum Krishna megavum shakti vaindavara irkar appadi patta shakti vaindavara irundhalume kuda neermayana oru chinna alavula avarku sevaiya senja kuda Krishna thripti adaiyaranra gnanam avanukku irukku.
As Krishna says in Bhagavad Gita,
Krishna Bhagavad Gita la solrar
patram pushpam, you can say
avar solrar patram pushpam phalam toyam yomay bhaktya prayachadi tadaham bhakti upardam ashnami prayatatmana. Avar solrar enak enda enudaiya bhaktan anboda பக்தியோடையும் அன்போடையும் ஒரு பழமோ ஒரு இலையோ நீரோ இதை வந்து ஒரு பூவோ எனக்கு அர்ப்பணம் பண்ணும்பொழுது அதை நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான்
சொல்றார். This is the beauty of Krishna bhakti.
இதுதான் கிருஷ்ண பக்தியினுடைய ஒரு உன்னதமான ஒரு நிலை.
Even though Krishna is the supreme personality of Godhead.
கிருஷ்ணர் வந்து புருஷோத்தமராகிய முழுமதர் கடவுளா இருந்தாலுமே கூட
he is the proprietor of countless brahmandas, universes.
எண்ணிலடங்காத அளவு இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் அவர் தான் எஜமானர்.
But even if some small insignificant devotee offers him some small insignificant leaf, flower or fruit or water, if it's offered with genuine love, Krishna will very happily accept it.
ஒரு பக்தர் வந்து மிகவும் சிறிய அளவில் இந்த இருக்கக்கூடிய பெரிய பிரம்மாண்டத்தில் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய சிறிய அளவில் இருக்கக்கூடிய பக்தராக இருந்தாலுமே கூட அவர் வந்து மிகவும் அன்போட ஒரு இலையோ ஒரு நீரோ ஒரு பூவோ பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணார் அப்படின்னா அதை பகவான் முழுமையாக ஏற்றுக்கிறார்.
And actually in this world we are all insignificant.
இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் மிகவும் சிறியவர்கள்.
In this hall I am sitting on a big seat above all of you.
இங்க வந்து இந்த நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு பெரிய மேஜை மேல உட்கார்ந்திருக்கேன்.
So it might seem that I am very important.
நீங்க நான் வந்து மிகவும் முக்கியமானவன்ன்ற மாதிரி எல்லாருக்கும் தோன்றும்.
Or in the state of Tamil Nadu, the relatively speaking, the chief minister is very important.
இப்போ இந்த தமிழ்நாடுன்ற இந்த மாநிலத்தில் நம்ம வந்து இங்க இந்த முதலமைச்சர் மிகவும் முக்கியமானவர் அப்படின்றது நம்ம கருதுவோம்.
And in the country of India, the Prime Minister is very important.
இப்போ இந்தியான்ற நாட்டில் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி மிகவும் முக்கியமானவர்.
But in comparison with Bhagavan, we are all very, very, very small and insignificant.
ஆனா நம்ம பகவானோட நம்ம எல்லாரும் நம்மளை பகவானோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மிகவும் சிறியவர்கள்.
And it is Krishna's great kindness that he accepts even a small offering from his very small servant if it's offered with love.
கிருஷ்ணருடைய அந்த காருண்ய குணமானது மிகவும் இந்த சிறிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா பிரேமையோட அவருக்கு எதை அர்ப்பணம் பண்ணாலும் அதை பகவான் வந்து முழுமையை ஏத்துக்கிறார்.
So we can see God if he agrees to show himself to us.
நம்ம வந்து கடவுளை பார்க்கலாம் எப்ப அவர் வந்து நம்ம முன்னாடி தோன்றாரோ நம்மள அவருக்கு நம்மளுக்கு அவர் வெளி நம்மளை வந்து அவர் வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரோ.
Krishna is prema purushottam. He is the supreme lord of prema, of pure love.
இந்த தூய இந்த நிலையில இருக்கக்கூடிய பிரேமையினுடைய சின்னமா இருக்கக்கூடியவர் தான் பகவான் கிருஷ்ணர்.
So if we have pure love for him, he will be very happy to see us.
நம்மளும் அந்த அவர் மேல தூய அந்த அந்த பிரேமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அப்ப நம்மள அவர் பார்ப்பார்.
And if we don't have love for him, then even if we are the prime minister or we're the richest person in the world, he won't be interested.
நம்ம வந்து ஒரு பெரிய பிரதம மந்திரியா இருக்கலாம் இல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கலாம் ஆனா கிருஷ்ணர் மேல நம்மளுக்கு பிரேமை இல்ல அப்படின்னா அவர் வந்து நம்மளுக்கு நம்ம முன்னாடி அவரை வந்து வெளிப்படுத்த போறது இல்ல.
Pure love of Krishna means that we have to be free from all material desire.
கிருஷ்ணர் மேல அந்த தூய்மையான நிலையில பிரேமையை கொண்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நபராகப்பட்டவர் எல்லா விதமான பௌதிக கலங்கங்கள் அந்த ஆசைகள் இருந்து விடுபட்டு இருக்கணும்.
That doesn't necessarily mean we have to be a sannyasi. அதற்கோசரம்
ஒருத்தர் வந்து சன்னியாசியா இருக்கணும்னு அவசியம் இல்ல.
But our heart has to be full of love for Krishna, free of material desire.
ஆனா நம்மளுடைய ஹிருதயம் கிருஷ்ணர் மேல முழுமையாக அந்த பிரேமை அவர் மேல பிரேமையை நிறைந்திருக்கணும். பௌதிக ஆசைகள் எதுவும் இல்லாம இருக்கணும்.
How we can attain that stage
எப்படி அந்த நிலையை நம்ம அடையிறது
is also given by Chaitanya Mahaprabhu.
அதையும் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்கார்.
Simply by chanting this maha mantra and following the process of bhakti yoga, we can be free from all material desires and our heart will be full of pure love for Krishna.
இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினுடைய உச்சாரணத்தின் மூலமாகவும் இந்த பக்தி யோகத்தை பயிற்சி பண்றதன் மூலமாகவும் நம்மளோட ஹயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பௌதிக ஆசைகளும் நீங்கி நம்ம கிருஷ்ண பிரேமையை வளர்த்துக்க முடியும்.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. So you are all very pious people.
நீங்க எல்லாரும் புண்ணியம் நிறைந்தவர்கள்.
You are all eager to know who is God and to come closer to God.
நீங்க எல்லாரும் மிகவும் ஆர்வத்தோட இந்த விஷயங்களை பத்தி கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்க.
You should all take up this Krishna consciousness very seriously.
நீங்க எல்லாரும் இந்த கிருஷ்ண உணர்வை தீவிரமா பயிற்சி பண்றதுக்கு தயாரா இருக்கணும்.
You should all chant the Hare Krishna Maha Mantra.
நீங்க எல்லாரும் இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சாரணம் செய்யணும்.
On beads every day.
தினசரி இந்த ஜபமாலையில நீங்க உச்சாரணம் செய்யணும்.
You should all read Srila Prabhupada's books and practice Krishna consciousness with utmost seriousness.
நீங்க எல்லாரும் ஸ்ரீல பிரபுபாதர் எழுதிய புத்தகங்களை படிக்கணும். அதை படிக்கிறதன் மூலமாக தீவிரமாக இந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும்.
You should all stop all stupid activities like watching television.
நீங்க எல்லாரும் அபத்தமான செயல்கள் செய்யறதை நிறுத்தணும், குறிப்பா இந்த டிவி பார்க்கறது போன்ற செயல்களை.
You should all utilize your rare human form of life to take advantage of Chaitanya Mahaprabhu's mercy.
நீங்க எல்லாரும் மிகவும் இந்த மிகவும் அரிதான இந்த மனித பிறவியை வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை பின்பற்றுவதற்கு தயாரா இருக்கணும்.
You should all serve Bhagavan Krishna as the focus of your life.
வாழ்க்கையினுடைய உன்னதமான குறிக்கோள் ஆன கிருஷ்ணரே வாழ்க்கையோட உன்னதான குறிக்கோள்ன்றத மையமா கொண்டு நம்ம அவருக்கு அவருடைய சேவையில் ஈடுபடணும்.
Then you will not be born again in this world.
அப்ப நம்ம மறுபடியும் இந்த உலகத்துல பிறப்பெடுக்க மாட்டோம்.
Then you will go to the spiritual world, to the world of Krishna.
அப்ப நம்ம கிருஷ்ணர் வசிக்க கூடிய அந்த ஆன்மீக உலகத்துக்கு நம்மளும் அந்த இடத்தை அடைய முடியும்.
And there you will see God, Krishna.
அங்க நீங்க கிருஷ்ணரை நீங்க பார்க்கலாம்.
Not just once but all the time eternally.
ஒரு தடவை கிடையாது, நித்தியமா எப்பயுமே நீங்க கிருஷ்ணரை பார்க்கலாம்.
Thank you very much. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ண. Journey question please. We have an if anyone has a question they can ask, show the mic. You have a question already? Someone gave a, no, what's that, some announcement about moving a car or something? Oh, okay, all right, before the question. Just a second. 1 minute, please. Just 1 minute. Hare Krishna. Yeah.
இப்போ இந்த கேள்வி பதில் தொடங்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான அறிவிப்புகள் இருக்கு. இஸ்கான் சேலம் இப்போ இங்க வந்து மிக உன்னதமான பிரம்மாண்டமான ராதா கோகுலானந்த கோயில் வர இருக்கு. இவங்க எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இந்த கோயிலை பற்றின வடிவமைப்பு, எப்படி இந்த கோயில் வரப்போகிறது அப்படின்றத பற்றின மிகவும் ஒரு அழகான 3D வீடியோ அதை வந்து இப்போ நாங்கள் காமிக்க இருக்கோம். அதனால் பக்தர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் முழுமையாக இருந்து அந்த 3D ப்ரெசன்டேஷனை பார்க்குற மாதிரி பணியோடு கேட்டுக்கிறோம். அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இந்த கடவுளை பற்றி அறியக்கூடிய இந்த பாதை, எப்படி நம்ம கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நம்ம யார், கடவுள் யார், நம்மளுக்கும் கடவுளுக்கு இருக்கக்கூடிய உறவு என்ன, எப்படி இந்த நவீன காலத்தில் யோக பயிற்சி பண்ணுறது, எளிய முறையில் எப்படி நம்ம பக்தி யோகம் பயிற்சி பண்ணுறது, குடும்பத்திலிருந்து எப்படி கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணுறது போன்ற பல கேள்விகளுக்கான பதிலை வந்து நம்ம வந்து ஒரு 6 நாள் பயிற்சி முகாம் நடத்த இருக்கோம், தன்னேறியும் விஞ்ஞானம் அப்படின்ற தலைப்பில். ஸோ இதை பற்றின தகவல்கள், இந்த 6 நாள் பயிற்சி முகாம் 31ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் பெரம்பலூர் ரோடில் கிரவுன் நர்சரி கார்டன்ஸ்க்கு எதிர்த்தாப்பில் இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம். இதுக்கு பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைந்த என்ட்ரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் இதை பற்றின தகவல்களை, நம்மளுடைய ஸ்டால் இருக்குது, இந்த ஸ்டாலில் இந்த 6 நாள் நிகழ்ச்சி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ படம், அதற்கப்புறம் கேள்வி பதில், பிரசாதம் மற்றும் போன்ற பல நிகழ்ச்சிகள் இதில் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலும் இந்த கிருஷ்ண பக்தியை பற்றின பயிற்சி, எப்படி வந்து எளிய முறையில் நம்ம எல்லா பயிற்சிகளையும் பண்ணுறது, எப்படி உண்மையான ஆன்மீக குருவை தேர்ந்தெடுக்கிறது, எப்படி கர்மாவிலேருந்து விடுபடுறது, அது போன்ற பல கேள்விகளுக்கான பதிலை வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நாளும் சாயங்காலம் 6:30 to 8 வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இதில் நீங்கள் வந்து கலந்துட்டு அதிகமாக நீங்கள் பயனடையலாம். ஸோ அதை பற்றின தகவல்களை நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பேரை நீங்கள் பதிவு செய்யலாம். இந்த பயிற்சி முகாமுக்கு வந்து நீங்கள் வந்து 300 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். இதை பற்றின தகவல்களை இந்த கேள்வி பதில் முடிஞ்ச பிறகு திருப்பியும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதனால் தயவுசெய்து நிகழ்ச்சியில் முழுமையாக இருந்து இந்த கேள்வி பதிலுக்கு பிறகு இந்த 3D ப்ரெசன்டேஷனும் தயவுசெய்து எல்லோரும் பார்க்குற மாதிரி கேட்டுக்கிறோம். நன்றி. ஸோ இப்போ யாருக்காவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் மகாராஜ் கிட்ட கேட்கலாம். இந்த இந்த உபன்யாசத்துக்கு தொடர்பாக இருந்த கேள்வி.
ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இறைவன் வந்து மனித உடலில் எப்போதும் பிறவி எடுக்காதவர் என்று திருமூலர் கூறியிருக்கிறார். திருமூலர் உரையில வந்து இறைவன் எப்போதுமே வந்து, அதாவது பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற, பரமாத்மா எப்போதுமே ஜீவாத்மாவோட ஒன்றிணையிறதே கிடையாது கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இறைவன் வந்து எப்போதும் மனித உருவில், அதாவது மனித உடலில் பிறப்பது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்போ சைத்தன்ய மகாபிரபு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த மாதிரி தெரியுது, அது எப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கம்.
We have heard from Thiruvalluvar, who was a poet, that God is Paramatma and Jivatma, both are different. And also we have heard that God will not take a human form, but we see that Chaitanya Mahaprabhu is, it looks apparently that he is born from a mother's womb. So how do we understand?
You want to say it again? I think everyone didn't hear it in Tamil.
But kelvi enna appadina, திருமூலர் வந்து சொல்றார் ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அப்படின்ற கருத்தை சொல்றார். ஆனா அதே சமயத்துல வந்து இன்னொரு கருத்தும் இருக்கு, கடவுள் வந்து மனித ரூபத்தை எடுக்கிறது கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அப்படி இருந்து நம்ம பாக்குறோம், சைத்தன்ய மகாபிரபு அப்படிங்கிறவர் வந்து தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து பிறப்பெடுத்திருக்கார். எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது?
Who says that God is not in a human-like form?
யார் வந்து சொன்னா கடவுள் வந்து மனித ரூபத்தில் இருக்க மாட்டார் அப்படின்னு?
The human form is a facsimile of the original form of the personality of Godhead.
இந்த மனித பிறவின்றது வந்து அந்த பகவானுடைய அந்த அவருடைய நித்தியமான அந்த ரூபத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான்.
Who comes to this world and lives among us to help to uplift us.
அவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வரார், இறங்கி வந்து நம்மளோட வாழ்க்கையை நடத்துற மாதிரி இருக்க நடத்துறார். அது எதற்கு அந்த காரணத்தை பண்றாருன்னா நம்மளை உயர்த்துறதுக்கோசரம்.
It is a great mystery how he who is unborn appears to be born.
பிறப்பற்றவர் அவர் வந்து பிறப்பெடுத்த மாதிரி நம்மளுக்கு தோன்றது. இது வந்து ஒரு ஒரு புதிரா இருக்கு.
This mystery is alluded to in Bhagavad Gita and Srimad Bhagavatam.
So in the pudira pathi Bhagavad Gita mantrum amanda Bhagavad Gita Bhagavatathil velakapattirukku.
For instance, Lord Krishna says in Bhagavad Gita,
ibu udaranathukku Bhagavad Gita la Krishna solrar,
ajopi sanavaya mabhutanam ishvaropi san prakritam swam adishtaya sambhavami amamaya. Krishna says, I am aja, I am unborn.
கிருஷ்ணர் சொல்றார், நான் வந்து பிறப்பற்றவன்.
But and my transcendental form always remains, it never deteriorates.
என்னுடைய திவ்யமான ரூபமானது நித்தியமா இருக்கு, அது வந்து அது குறையறதே கிடையாது.
And I am the controller of all living beings.
எல்லா ஜீவாத்மாக்களையும் கட்டுப்படுத்துபவன் நான்.
But nevertheless, I appear within the material energy.
அப்படி இருந்தும் நான் வந்து இந்த பௌதிக தலத்துல நான் பிறவி எடுக்கிறேன்.
By my own desire, by my own mercy.
என்னுடைய சொந்த இச்சையின் காரணத்தினாலையும் என்னுடைய கருணையின் காரணத்தினாலையும் நான் பிறவி எடுக்கிறேன்.
Elsewhere in Bhagavatam it is stated.
ஸ்ரீமத் பாகவதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு.
ஏதத் ஈஷனம் ஈஷஸ்ய ப்ரக்ருதி ஸ்தோபி தத் குணாய் நயுஜ்யதே சதாத்மஸ்தாயி. That the very nature of Bhagavan, which makes him Bhagavan, which shows that he's Bhagavan, is that even though he appears within this material energy, he is not touched by it, he remains aloof from it.
பகவான் அப்படின்ற அவருடைய உன்னதமான இயற்கையானது எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் வந்து இந்த பௌதிக சக்திக்கு பௌதிக சக்தியில் அவர் வந்து பிறவி எடுத்தாலுமே கூட அவர் வந்து அந்த பௌதிக சக்தியினால களங்கமே அடையாதவர்.
He remains situated in his own transcendental existence.
அவருடைய திவ்யமான ஸ்தானத்தில் அவர் நிலை பெற்றிருக்கார்.
So we understand that the unborn, even though he is unborn, he appears to take a father and a mother.
அவர் பிறப்பற்றவரா இருந்தாலும் கூட அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு அவருக்கு பெற்றோர் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோன்றது.
This is called his leela.
அது வந்து அவருடைய லீலை.
Because he wants to enjoy the relation of a loving relationship with a father and mother.
ஏனா அவருடைய தாயோடையும் தந்தையோடையும் அவர் வந்து அந்த அன்பு பரிமாற்றத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஆசையோட இருக்கார்.
Krishna enjoys, he likes it when we offer him a leaf, flower, fruit and water.
கிருஷ்ணருக்கு வந்து நம்ம வந்து இலையோ பூவோ நீரோ வந்து அன்போடு அர்ப்பணம் செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து அவர் ஏத்துக்கிறார்.
Though he is the maintainer of everyone and everyone is dependent on him, he likes to take the role of being dependent upon a father and mother and accepting their love as they feed him.
கிருஷ்ணர் தான் எல்லாரையும் பராமரிக்கிறார், எல்லாருக்கும் தேவையான எல்லாத்தையுமே அவர் தான் கொடுக்கிறார். அப்படி இருந்துமே கூட பிரேமையோட அவருடைய பக்தர்கள் தாயாகவும் தந்தையாகவும் அவரோட உறவை வெளிப்படுத்தும் பொழுது அதை அவர் ஏத்துக்கிறார்.
So this is a transcendental mystery which can be understood by the devotees of Krishna.
இது வந்து ஒரு திவ்யமான தலத்துல இருக்கக்கூடிய ஒரு புதிர். இதை வந்து பகவானுடைய பக்தர்களால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும்.
Devotee means who has love for Krishna.
பக்தன்றவன் வந்து பகவான் மேல பிரேமை கொண்டிருக்கான்.
Krishna acts out of love.
கிருஷ்ணர் அந்த பிரேமன்ற தலத்திலிருந்து செயல்படுகிறார்.
Those who have love can understand it, those who do not will never be able to understand it.
எந்த பக்தன் வந்து பகவான் மேல பிரேமை கொண்டிருக்கானோ அவனால பகவானை புரிஞ்சிக்க முடியும். மத்தவங்க யாருக்கு அந்த பிரேமை இல்லையோ அவங்களால பகவானை புரிஞ்சிக்க முடியாது.
Yeah, any other question?
வேற ஏதாவது கேள்வி?
ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இத்தனை அப்பாவி மக்களை பிடிச்சிட்டு கொல்லுட்டு இருக்காங்களே, அவங்கள பகவான் காப்பாத்தாத்திருக்காரு. இதே பகவானும் மகாபாரதத்தில் திரௌபதிக்கு உடைய கொடுத்து காப்பாத்தின பகவான் இப்ப அந்த தீவிரவாதிகள் அப்பாவி மக்களை கொல்லுட்டு இருக்காங்களே, அதுக்கு இந்த பகவான் எந்த விதமா செய்யாம இருக்கிறாங்க, என்ன காரணம்?
There are many innocent people. They are being many innocent people. Innocent
people.
They are being killed by the terrorists. And we can see in the Mahabharata, Draupadi was in distress. Krishna protected her. But we see the God is not doing anything. So how to understand this?
Could everyone hear the question in Tamil?
எல்லாருக்கும் இந்த கேள்வி புரிஞ்சுதா? அதாவது மிகவும் பல அப்பாவி மக்கள் இருக்காங்க. இந்த அப்பாவி மக்கள் எல்லாரையும் வந்து தீவிரவாதிகள் கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம மகாபாரதத்தில் பார்க்குறோம், திரௌபதி இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது கிருஷ்ணர் காப்பாத்தினார் அவங்கள. ஆனால் அதே மாதிரி இந்த கஷ்டப்படக்கூடிய மக்களை வந்து ஏன் இப்போ கடவுள் காப்பாற்ற மாட்டேங்கிறார், இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது?
Who is innocent in this world?
யார் இந்த உலகத்தில் அப்பாவிகள்?
Why are we in this world?
நம்ம ஏன் இந்த உலகத்துல வந்து பிறப்பு எடுத்திருக்கோம்?
We are in this world due to illicit desires.
நம்ம வந்து போலியான ஆசைகளனால நம்ம இந்த உலகத்துல வந்து பிறவி எடுத்திருக்கோம்.
Ichha dvesha samuttena dvandva mohena bharata sarva bhutani sammoham sargayanti parantava. Give the translation.
நம்மளுக்கு வந்து பகவான் மேல பொறாமையும் द्वேஷம் பொறாமையின் காரணத்தாலயும் द्वேஷத்தின் காரணத்தாலயும் நம்ம வந்து மோகிச்சு போய் பகவானை பிரிந்து இந்த பௌதிக உலகத்தில் வந்து பிறப்பெடுத்திருக்கோம்.
If people are being slaughtered mercilessly by terrorists in this life, it is because they have slaughtered mercilessly previously in another life.
இந்த ஒரு கருணையே இல்லாம கொடூரமான வகையில நிறைய பேர் வந்து இறந்து போறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முன் ஜென்மத்தில் அவங்க வந்து சில நபர்களை வந்து இந்த மாதிரி கொடூரமா கருணையே இல்லாம கொலை பண்ணிருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஏற்படுது.
Every day in this world millions of what we might call innocent creatures are slaughtered mercilessly.
ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல பல கோடி உயிர்வாழிகள், அது வந்து நம்ம வந்து அப்பாவி உயிர்வாழிகள்னு சொல்லுவோம், அந்த அப்பாவி உயிர்வாழிகளை வந்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க.
Cows,
பசுக்கள்,
goats,
ஆடுகள்,
ஷீப்,
ஆடு அது ஒரு விதமான ஆடுகள்,
சிக்கன்ஸ்
செம்பரி ஆடு, அதுக்கப்புறம் கோழிகள்,
ஃபிஷ்
மீன்,
they are needlessly and mercilessly slaughtered.
அது வந்து தவறான வழியின் மூலமாகவும் கருணையின்றி அதை எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருக்காங்க.
The reaction will come.
அதற்கான பின்விளைவுகள் ஏற்படும்.
And if you think that the world is very disturbed with terrorism at the moment, well, we haven't seen hardly even the beginning of it yet.
இது வந்து இந்த மாதிரி இந்த தீவிரவாதம் மிக மோசமா நடந்துட்டு இருக்கு அப்படி நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே சொல்லணும் அப்படினா உண்மையான தீவிரவாதம் இன்னும் தொடங்கவே இல்ல.
Much more severe reactions must come from all the animal slaughter that is going on at every moment all over the world.
இன்னும் பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் நம்ம பயங்கரமான பின்விளைவுகளை சந்திக்க போகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு உலகம் முழுக்க பல உயிர்கள் வந்து கொலை பண்றதுனால.
And these rascal so-called politicians and so-called religious leaders will go to a peace conference and they'll all sit and eat meat together for lunch.
இந்த அயோக்கியர்களாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அமைதி மாநாடுன்ற பேர்ல எல்லாரும் ஒன்று கூடி அந்த அமைதி மாநாட்டில் இவங்க எல்லாம் வந்து அசைவ உணவு
சாப்பிட்டுருப்பாங்க.
இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெறறதுக்கு ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா ஹரே கிருஷ்ணா உச்சாரணம் செய்யறது.
That will purify people from sinful reactions.
அது வந்து மக்களை வந்து இந்த பாவ காரியங்களிலிருந்து விடுவிக்கும்.
And it will purify their heart.
அது வந்து ஒருத்தரோட இதயத்தை தூய்மைப்படுத்தும்.
So that they will not want to engage in such sinful cruel activities as slaughtering other human beings or slaughtering animals.
அதன் மூலமாக மனிதர்களை கொலை செய்யறது மிருகங்களை வதம் பண்றது போன்ற இந்த செயல்களிலிருந்து அவங்க விடுபடுவாங்க.
You think it's very bad when human beings are slaughtered, why do you not protest the slaughter of animals?
மனிதர்கள் எவ்வளவு பேர் இறந்து போறத பார்த்து நீங்க வந்து மிகவும் பாவகரமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா எவ்வளவு மிருகங்கள் வந்து தினசரி இறந்து போயிட்டு இருக்கு, அது வந்து உங்களுக்கு ஏன் ஒரு பாவகரமான செயலா தெரியல?
They also feel pain.
அந்த மிருகங்களுக்கும் வலி இருக்கு.
So how is someone innocent if they condone the killing of animals?
எப்படி தொடர்ந்து மிருகங்களை வதம் பண்ணிட்டே இருக்கக்கூடிய நபர்களை நம்ம எப்படி அப்பாவிகள்னு சொல்ல முடியும்?
This is not innocence. This is rascaldom and hypocrisy, and there must be a reaction for that.
இது வந்து அப்பாவித்தனம் கிடையாது, இது அயோக்கியத்தனமும் கபடத்தனமும் நிறைந்திருக்கு. இதற்கு கண்டிப்பா பின்விளைவை சந்திச்சே ஆகணும்.
Does it not make sense?
இது வந்து அர்த்தமுள்ளதா இருக்கா இல்லையா?
Can you understand this?
உங்களால இத புரிஞ்சிக்க முடியதா?
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. இப்போ எனக்கு வந்து 65 வயசு ஆயிடுச்சு. எனக்கு வந்து 25 நாள் முதல்ல இருந்து நான் கோவிலுக்கு போன சாமியை வணங்கிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எத்தனையோ பேர் வந்து கடவுளை கோவிலுக்கு போகாமல் சாமியை வணங்காமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களும் நம்ம மாதிரியே தான் வாழ்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அவங்களுக்கும் வியாதி வருது, எங்களுக்கும் வியாதி வருது, எல்லாம் ஒரே மாதிரி வாழ்கிறாங்க, சாகிறாங்க. இது வந்து எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. கடவுளை வணங்குறவங்க வணங்காதவன் எந்த வித்தியாசமும் இருக்கிற மாதிரி மாற்றமும் தெரியல. இது சம்மந்தமாக நீங்கள் எனக்கு விளக்கம் கொடுங்க.
I'm 65 years old. I have seen many people going to temple and then worshiping Lord and then doing spiritual activities. My activities and also others who are going to temple, all these activities seem to be similar. Those who are worshiping God and those who are not worshiping God, all the activities looks to be similar. I do not know what is the difference there.
I can't hear when you say in the mic. Can you say it again, not in the mic? Because there's some echo or something. Say it again.
There are worshippers of God and there are non-worshippers of God. So both of them are suffering. So what is the speciality in worshipping God?
Do you think that just by going to the church or the mosque or the temple and putting your hands together and then all the suffering will go away?
நீங்க வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஒரு சர்ச்சுக்கோ ஒரு மாஸ்குக்கோ இல்ல ஒரு கோயிலுக்கோ போய் கடவுள் முன்னாடி ஒரு பிரார்த்தனை பண்ணோம்னா நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் போயிடும் நினைக்கிறீங்களா?
You think you can bribe God so cheaply?
கடவுளுக்கு நம்ம வந்து ரொம்ப எளிமையா வந்து லஞ்சம் கொடுக்கலாம் நினைக்கிறீங்களா?
You have a mountain of material desires in your heart and you bluff God of making a little show of bhakti and you think that he is obliged to take away all your suffering.
நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மலைய போல அவ்வளவு பௌதிக ஆசைகள் இருக்கு. நம்ம வந்து கடவுளுக்கு ஒரு சின்ன அளவுல வந்து எதையாவது கொடுத்தோம் அப்படின்னா உடனடியா நம்மளோட கஷ்டத்தெல்லாம் அவர் வந்து நிவாரணம் செய்வார் நினைக்கிறீங்களா?
All suffering is caused by forgetfulness of Bhagavan.
எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் வந்து என்ன அப்படின்னா கடவுளை மறந்து இருக்கிறதுனால ஏற்படுறது.
Because we want to enjoy ourselves separately from him. This is the root of all sin.
ஏன்னா நம்ம அவர்கிட்டேந்து பிரிந்து தனியாக இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் எல்லா பாவங்களுக்கும் மூலம்.
There is a rule that when you go to the temple, you should not just walk in and walk out, but you should sit down for some time.
நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சும்மா கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டு கோயில் விட்டு வெளில வந்துருதுன்றது அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து கோயிலில் வந்து உட்காரணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு.
I don't know if that is followed in South India. It's quite common. It's there in South India. What is the reason for that?
அதற்கான காரணம் என்ன? ஏன் நம்ம கோயிலுக்கு போனா வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு?
The idea is that you're supposed to sit down and hear something about God from Shastra.
என்ன கருத்து அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சாஸ்திரங்கள்லேருந்து நம்ம கடவுளை பத்தி கேட்கணும். அதுக்கு தான் நம்ம அங்க உட்கார சொல்லியிருக்கு.
But in the temples today there's no one to teach anything.
ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயில்ல யாருமே நம்மளுக்கு எதுவும் சொல்லி தரதுக்கு இல்ல.
So this temple in Salem is being built with great expense and great difficulty just so that you can come and hear about Krishna and understand who is Krishna and why you should dedicate your life to Krishna.
இப்போ இந்த சேலத்துல இருக்கக்கூடிய இந்த ஹரே கிருஷ்ண கோயில் வந்து இங்க வந்து மிக அழகாக இது வந்து கட்டப்பட்டிருக்கு. இங்க வந்து அதிகமான அளவுல செலவழிச்சு இந்த கோயில கட்டின்னு இருக்காங்க. எதற்கு அப்படின்னா இதன் மூலமாக நீங்க கோயிலுக்கு வந்து கடவுளை பத்தி கிருஷ்ணரை பத்தி கேட்டு தெரிஞ்சு நீங்க பயனடைறதுக்கோசரம் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு.
கிருஷ்ண டீச்சர்ஸ் இன் பகவத் கீதா சர்வதமான் பரித்யஜாமைகம் சரணம் ரஜ அஹம் த்வாங் சாவ பாபே பியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ.
கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லி தரார், எல்லா விதமான தர்மத்தையும் நீ துறந்து எங்கிட்ட நீ முழுமையா சரணடை, உன எல்லா விதமான பாவ விளைவுகள்ல இருந்து நான் வந்து உன விடுவிக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்ற.
When we give our heart, our minds, our bodies, our actions, everything to Krishna, he releases us from all sinful reaction.
நம்மளுடைய மனது, நம்மளுடைய உடல், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையுமே நம்ம கிருஷ்ணருக்கோசரம் அர்ப்பணம் செஞ்சோம் அப்படின்னா அவர் வந்து எல்லா பாவ விளைவுகள்ல இருந்து நம்மளை விடுவிப்பார்.
But as long as we want to enjoy in this material world, then we have to suffer in this material world because that is the nature of material existence.
ஏனம எவ்ளோ கேவளோ இந்த பௌதிக உலகத்துல இன்பத்தை அனுபவிக்கணும்னு முயற்சி பண்றோமோ அவ்ளோ கேவளோ நம்ம வந்து இந்த உலகத்துல கஷ்டப்படுவோம். வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகம்?
கடவுளை வணங்குறவன் வழங்காதவன் எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்றாங்க, எல்லாம் ஒரே மாதிரி செத்து போறாங்க. அது எந்த வித்தியாசமும் அது தெரியல, அதுக்கு உண்டான விளக்கம் சொல்லுங்க.
Those who are worshippers of God and those who are not worshippers of God, both seems to lead the same life. What is the solution for that? How to understand that?
They may seem to be the same, but they are not the same.
பார்க்கிறதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனா அவங்க வந்து ஒரே மாதிரி இல்ல.
A devotee of Krishna eats, sleeps, works as does other people.
ஒரு கிருஷ்ணனுடைய பக்தராகப்பட்டவர் அவர் வந்து மற்றவங்கள மாதிரியே சாப்பிடுறார், தூங்குறார், செயல்களை செய்யறார்.
But the devotee does everything for Krishna's pleasure.
ஆனா அந்த பக்தன் வந்து எல்லாத்தையுமே கிருஷ்ணனுடைய திருப்திக்கோசரம் செய்யறார்.
Whereas a non-devotee does everything to try to get sense gratification.
ஒரு அபக்தனாக இருக்கக்கூடியவன் எல்லாத்தையுமே தன்னுடைய புலன் இன்பத்துக்கோசரம் செய்யறான்.
Devotee is engaged in chanting the holy names. Non-devotees don't do that. It's not exactly the same.
ஒரு பக்தர் வந்து பகவானுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கார், ஆனா அபக்தனாக இருக்கக்கூடியவன் அந்த மாதிரி பகவான திருநாமத்தை உச்சாரணம் பண்ணல.
Devotee of Krishna likes to hear about Krishna from Bhagavad Gita and Srimad Bhagavatam. Non-devotees don't do that.
கிருஷ்ணனுடைய பக்தன் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் போன்ற நூல்கள்லேருந்து பகவானை பற்றி கேட்கறதுக்கு விருப்பம் கொண்டவராக இருக்கார், ஆனால் அபக்தனாக இருக்கக்கூடியவன் அதை கேட்கறதில்ல.
There are many devotees of Krishna present here who live at home with their families.
இங்கே வந்து நிறைய பக்தர்கள் இங்கே இங்கே ஒன்று கூடி இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்க குடும்பத்திலேருந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க.
And like other people who live at home with their families, they live in some residence, they pay the electricity bills, they do something to get some money, their children go to school and so on.
இங்கே மற்றவங்களும் ஒன்று கூட இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வீட்டில் வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து மின்சாரத்துக்கு வந்து வரி கட்டுறாங்க, அப்புறம் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க. அது மாதிரி அவங்களும் பல செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க.
But if you speak with them, they will say their life has completely changed after taking to Krishna consciousness.
நீங்க அவங்கள வந்து சந்திச்சு பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களோட வாழ்க்கை வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ண தொடங்கியதுலேருந்து அவங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்றதை நீங்க பார்க்கலாம்.
Because their life is dedicated to Krishna.
ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க கிருஷ்ணருக்கோசம் அர்ப்பணம் பண்ணிருக்காங்க.
They're no longer pursuing petty goals.
அவங்க வந்து ரொம்ப சிறிய குறிக்கோள் அவங்க கொண்டவர்களா இல்ல.
You please speak with them, there are so many. You can see they have this, you can find any of them, they have this Vaishnav Tilak. You speak with any of them, they will clarify for you.
நீங்க வந்து நீங்க திலகம் போட்டிருக்கக்கூடிய இந்த பக்தர்களை நீங்க வந்து பார்க்கலாம். பார்த்து நீங்க அவங்களை கேள்வி கேட்டீங்கன்னா இந்த உங்களுடைய இந்த கேள்விக்கு அவங்க எல்லாரும் ஒன்றும் அதிகமாக ஒன்றும் விளக்கமாக உங்களுக்கு கொடுப்பாங்க.
They will all tell you how their life is so much better after taking to Krishna consciousness.
அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க இந்த அவங்க இந்த கிருஷ்ண பக்தியை அவங்க வந்து எடுத்துனதுனால பயிற்சி பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது அவங்களோட பகிர்ந்துப்பாங்க.
We have not bribed them to say this.
நாம வந்து அவங்களை இதெல்லாம் சொல்றதுக்கு எந்த விதமான லஞ்சமும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை.
குருகுலத்துல வந்துங்க, குருகுலத்துல பிள்ளைங்க படிக்கிறாங்க, அதே மாதிரி வந்து குருகுலத்துல வந்து வேற இடத்துல சாரதாயத்துல வந்து பொட்ட பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. அவங்க கறிகிரி எதுவும் சாப்பிடாம அப்படியே வளர்ந்துட்டே வராங்க. மேரேஜ் டைம்ல வரும்போது அவங்க கறி சாப்பிட்றவங்க பக்தி மார்க்கம் இல்லாத ஒரு நல்ல மாப்பிள்ளை சொல்லி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அது கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த ரெண்டு பேருக்கு சரி வருமா சரி வராதுங்களா?
Can everyone hear the question?
இப்போ வந்து குருகுலத்தில் நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து எதிர்காலத்தில் அவங்க திருமணம் செஞ்சுனாங்க அப்படின்னா இப்போ மற்றவங்க வெளியில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து அந்த பெண்களோ அவங்க வந்து மாமிசம் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ அவங்களுடைய திருமண வாழ்க்கைன்றது எப்படி இருக்கும், அவங்க எப்படி திருமணம் பண்ணிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா?
Then they can marry devotee girls also.
அவங்க வந்து பக்தர்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் செஞ்சுக்கலாம்.
Or they can remain unmarried and spend their whole life just preaching Krishna consciousness.
அவங்க திருமணமே புரியாம அவங்க வந்து வாழ்க்கை முழுக்க கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணக்கூடிய பக்தர்களாகவும் இருக்கலாம்.
But you need not worry about them. First you worry about yourself.
நீங்க அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க உங்களை பத்தி முதல்ல கவலைப்படுங்க.
What are you doing in Krishna consciousness?
நீங்க என்ன பண்ண போறீங்க கிருஷ்ண பக்தியில?
கிருஷ்ண கிருஷ்ணா, நான் கிருஷ்ண பக்தன், கடவுளை இருக்கிறார் என்று முழு மனதோடு நம்புபவன். நான் கடவுளை பற்றி கேட்க வேண்டிய கேள்வி, ஹவு டு சீ காட், திஸ் இஸ் தி டைட்டில் டுடே. சாஸ்திரங்கள் படித்து வெல் ட்ரைன்டு ஆன பர்சன்ஸ் கடவுளை ஒன்றும் அறியாதவன் அல்ல, எல்லாம் நீங்கள் சொல்கின்ற பயிற்சியில் சேர்ந்து படித்து. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தி காடு, விவேகானந்த சுவாமிகள் தி காடு, இவர்கள் எல்லோரும் வெல் ட்ரைன்டு சுவாமிகள், அவர்கள் கூட நான் கடவுளை நேரில் கண்டேன், கடவுள் இப்படித்தான் இருப்பார், கடவுள் என்னுடைய கனவில் வந்தார் என்றுதான் சொல்லியிருக்கிறார்களே தவிர நேரில் கண்டேன் என்று சொல்லவில்லை. விளக்கம் தரவும் ப்ளீஸ்.
ராமகிருஷ்ணா, விவேகானந்தா, ஸோ ஆல் தோஸ் சாதுஸ் ஆர் வெல் ட்ரெயின்ட் அபவுட் காட். ஸோ தே தெம்செல்ஸ் தே ஷேர் தட் தே ஹவ் சீன் காட் இன் த ட்ரீம், தே ஹவ் நாட் சீன் இன் பர்சன். ஸோ
வாட்ஸ் த க்வெஸ்சன்?
So many people may say so many things.
பல நபர்கள் பல கருத்துக்களை சொல்லலாம்.
We accept what is given in Shastra and what is given by the great Acharyas.
நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆச்சாரியர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஏத்துக்கிறோம்.
I don't want to hurt your sentiment.
உங்களுடைய மன எழுச்சிகளை நான் வந்து தொந்தரவு செய்ய விரும்பல.
But we do not respect this Ramakrishna so-called Paramahamsa and Vivekananda as being God-realized persons.
Ramakrishna matrum Ramakrishna Vivekananda avaru vandha nam vandu kadavulai unandavargal nam yetukiradhu kedaiyadhu.
Krishna is Gopal Govinda, the lover and protector of the cows.
Krishna vandu pasukalai paadhukaga koodiyavar.
These people ate beef on occasion, so how can they be God-realized?
இவங்க வந்து மாட்டுக்கறியை வந்து சில சமயங்களில் சாப்பிட்டுருக்க கூடியவங்க, அவங்க வந்து எப்படி அவங்களை வந்து கடவுளை உணர்ந்தவர்கள் நம்ம எப்படி சொல்ல முடியும்?
It is a symptom of Kali Yuga that people accept all the wrong people as accept wrong teachers as being great.
கலியுகத்தினுடைய அறிகுறி என்ன அப்படின்னா, தவறாக வழிநடத்தக்கூடியவர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்களை கடவுளை புரிந்து கொண்டவர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஏத்துக்கிறாங்க.
Previously so many people used to say Ramakrishna is God.
Minnadi vandu paathinga appadina Ramakrishna kadavul nu solvanga.
Nowadays so many people say Sai Baba is God.
Inniki nareya per Sai Baba va kadavul nu solranga.
In future someone else may say someone else is God.
Edirgalathila oruthar vandu innorthar vandu vera yara oruthar kadavul nu solvanga.
But as far as Shastra is concerned, Krishna is God.
Shastrata porutha varaikum Krishna dhaan kadavul.
So according to public opinion there may be so many different gods, but the real God was always God, is always God, and always will be God, and that is Krishna.
Pala makkaludaiya karuthugal pragaram and avangalude pala karuthugal pragaram pala pera kadavul solvanga, ana unmayana kadavul agapattavar vande eppiyume avar kadavula da irundar, avar kadavula irukkar, avar edirgalathil avare kadavula irpar.
In Bhagavad Gita Krishna says antavattu palangte shantad bhavadyalpamedasam. Only people of alpamedas, a small intelligence, worship demigods.
The Bhagavad Gita la Krishna solrar siriya buddhi udayavargal kurugiya buddhi udayavargal dhaan avanga devargala valipaduvaanga nu solli solrar.
So this Ramakrishna, apart from eating beef, he used to worship Kali, not Krishna, so he must be of small intelligence.
Maattukariya saaptadhu mattum illama indha Ramakrishnar vande kaaliya valipattar appadina avarudaiya buddhisaalithanam kurugiyada irukanum.
So and people of even smaller intelligence worship him.
Adhe madri kurugiya buddhi udayavargal dhaan avarey valipaduvaanga.
If I said this in Calcutta I might literally be killed.
Idha na Calcutta la sonna appadina ena vandu kola senjiruvaanga.
People are sentimental, they don't have spiritual knowledge, shastric knowledge.
Makkal vandu mana elichi nirendravargala irukanga, avangalukku vandu shastra gnanam illa.
There are so many TV stations, this Samskar, Asta, these are in Hindi.
Pala inda TV tholaikatchi nigazhchigal irukku adu vandu pathina Samskar Asta TV appadina Hindi la vandu nigazhchigal irukku.
No, hour after hour practically no discussion from Shastra.
Adu vandu naal mulukka pala nigazhchigala vandu kaamichinde irukanga, shastrathil irundhu endha vidhamana vivadamum illa adula.
They'll teach you how to make your eyes bright.
கண்களை எப்படி வந்து நல்லா பிரகாசமாக்கிக்கிறது.
How to have self confidence.
எப்படி வந்து தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது.
But none of them, you can watch them 24 hours a day, 365 days a year, none of them will give you any clue about who is actually God and how to get out of the cycle of birth and death.
இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை தான் அவங்க காமிச்சிட்டுருக்காங்க. ஆனால் இது 24 மணி நேரம் வருஷம் முழுக்க கூட அவங்களோட நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் கூட கடவுள்ன்றவர் யார், எப்படி நம்ம பிறப்பு இறப்புன்ற சூழல்லேருந்து விடுபடுறது அப்படின்ற அந்த விஷயத்தை அவங்க வந்து சொல்லித்தரதே கிடையாது.
This is typical of Kali Yuga.
இதுதான் கலியுகத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் அப்படின்னு
நம்ம புரிஞ்சுக்கணும். Name of dharma, simply cheating.
தர்மம்ன்ற பேரில் வெறுமனை ஏமாத்தின்னு இருக்காங்க.
So if you're serious to understand God and how to get free from the cycle of birth and death, don't believe what anyone says, even if they're very popular. You have to accept what is given by Shastra and the accepted acharyas, like Ramanuja, Madhva, Chaitanya Mahaprabhu, not these beef-eating louts.
நீங்க வந்து உண்மையிலேயே வந்து கடவுள் யாரும் தெரிஞ்சுக்கணும், உண்மை என்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சும்மா பல பேர் சொல்ற விஷயங்கள் எதையுமே நீங்க வந்து கருத்தில் கொள்ளாதீங்க. சாஸ்திரத்தை ஏத்துக்கோங்க. அங்கீகாரம் பெற்ற ஆச்சாரியர்களான ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியர் போன்ற ஆச்சாரியர்கள் அவங்களுடைய உபதேசங்களை கேளுங்க. இந்த மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடிய அயோக்கியர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய அறிவுரைகளை
கேட்காதீங்க.
உங்களுக்கு தெரியுமா பேரவர்கள் இருக்கக்கூடிய இந்த ராமகிருஷ்ணன்றவர் மாட்டுக்கறி சாப்பிட்டார்ன்றது உங்களுக்கு தெரியுமா?
Because he said, I have to follow all the religions.
ஏன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லா மதத்தையும் பின்பற்றி ஆகணும்.
So for some time he practiced as a Muslim.
கொஞ்ச காலகட்டத்துக்கு அவர் வந்து ஒரு இஸ்லாமியரா பின்பற்றி இஸ்லாமிய மதத்தை
பின்பற்றினார். So I have to eat beef.
இப்போ நான் இஸ்லாமியரா இருக்கணும், அப்ப நான் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டு தான்
ஆகணும். Nowadays even the Hindus can't understand that eating beef is wrong.
இன்றைய காலகட்டத்தில் இந்துக்கள் கூட மாட்டுக்கறி சாப்பிட்றது தப்புன்றது அவங்களுக்கு தெரியறதில்ல.
கலியுகம் இஸ் வெரி டார்க்.
கலியுகம்ன்றது இருள் சூழ்ந்தது.
திஸ் கிருஷ்ண கான்ஷியஸ் மூவ்மெண்ட் இஸ் கிவிங் கீதா பாகவதம் ஒரிஜினல் பியூர் சாஸ்திர, நாட் சம்திங் தட் சம்வன் ஜஸ்ட் மேட் அப் இன் அ ட்ரீம்.
கிருஷ்ண பக்தி இயக்கமானது பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற நூல்களை வந்து மக்களுக்கு கொடுக்கறது. இது வந்து மூலமாக இருக்கக்கூடிய சாஸ்திர நூல்கள். இதுல வந்து ஏதோ கனவுல வந்து தோன்றிய அறிவுரைகள் எதுவும் கிடையாது. இதுல
anyone can say anything I saw in a dream.
யார் வேணாலும் என்ன வேணா சொல்லலாம், நான் கனவுல இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன்னு சொல்லலாம்.
That is not authoritative.
ஆனா அது வந்து அதிகார தன்மை கொண்டது கிடையாது. வேற ஏதாவது கேள்வி, சந்தேகம்?
Okay, we'll finish now then.